ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் 90வது நாமா குலாமிருதைக ரசிகாயை நம. இந்த நாமாவோட அர்த்தம் என்னென்னக்க, குலாமிருதத்தில் மட்டும் ஈடுபாடு கொண்டவள். இந்த குலாமிருதம் அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். தேவியுடைய ஸ்தூல சூட்சம வடிவுகள்லாம் போன நாமாக்களில் பார்த்தோம். அதை பார்த்துட்டு ஜீவனிடம் குண்டலினியாக உள்ள சூட்சமதமம் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி வடிவு பற்றி பார்க்கலாம். மனித உடல் நடுப்பகுதியில் கீழ்பாகத்தில் உள்ள குதத்வாரம் சொல்லக்கூடிய இடத்துலேருந்து தலையில் உள்ள பிரம்மரந்திரம் வரைக்கும் சுஷும்னா நாடின்னு அப்படின்னு ஒரு சூட்சும நாடி இருக்குது. இதில் கீழ்ப்பகுதியில் குண்டலினி ஒரு சர்ப்ப வடிவில் 3.5 சுற்றுகளாக தன் உடலை சுருட்டி கொண்டு அந்த வளையங்களோட நடுவில் தன் தலையை கீழ் நோக்கி வச்சுன்னு உறங்கிட்டுருக்கான். இந்த குண்டலினி சக்தியை யோகாபியாசத்தினால் எழ வச்சு அது சுஷும்னா நாடின் வழியாக பிரம்மரந்திரத்திற்கு செல்லும்படி செய்கிறது அந்த ஒரு தத்துவமாக சொல்லப்படுது. இந்த சக்தி சிரசில் உள்ள சகசார பத்மம் என்ற அகுல சக்கரத்தை முட்டும்போது அங்குள்ள சக்தி தேக்கம் நவனி நம்பரி உறைஞ்சியிருக்கான். அது உருகி அமிர்தமாய் கசிஞ்சு கீழே நழுவி உடல் முழுவதும் ஊடுருவி பாயறதான் இந்த நாடிகளெல்லாம். இப்படி கசியும் அமிர்தத்திற்கு தான் குலாமிருதம் பேர். இந்த ரசத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவள் இந்த குண்டலினி சொல்லக்கூடிய அம்பாள். இந்த குலாமிருதத்தோட ஒரு திவலையைத்தான் இந்த சாதாரண பிராகிருத ஜனங்கள்லாம் பயன்படுத்தின்னு இருக்கா. அது சிற்றின்பமாக அது வந்து பயன்பாடு கொண்டதாக இருக்குது. ஆனால் அந்த யோகின்னு சொல்லக்கூடிய இந்த யோகாபியாசத்தை அனுசரிக்கிறவன் இந்த குண்டலினியை எழுப்பி பிரம்மரந்திரம் வரைக்கும் அதை செல்ல வச்சு அங்கு ஒரு அமிர்த கடல்லேருந்து அமிர்த பிரவாகத்தை உடல் முழுதும் பரவ செய்கிறான் இல்லையா, அந்த யோகிக்கு இது மழையாக பெய்யறதான். அதை மழையாக அனுபவிக்கிறானோ இந்த பிராகிருத ஜனங்கள் இந்த லௌகீகத்தில் சிற்றின்பமாக ஒரு திவலையாக அனுபவிக்கக்கூடிய விஷயத்தை யோகியானவன் மழை மாதிரி அனுபவிக்கிறானாம் அந்த அமிர்த பிரவாகத்தை. மூலாதாரம் அப்படிங்கிறது பிருத்திவியோட தத்துவம். குலம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னாக்க, கூ அப்படின்னா பூமி. அந்த தத்துவத்தில் வசிப்போள் அப்படிங்கிறனால குலம் பேர். அதாவது மூலாதாரம் அப்படிங்கிற அந்த பூமி தத்துவத்தில் வசிக்கக்கூடியவள் அந்த தேவி. இந்த குலமானது சுற்றி வரும் கிரகங்களான 6, அதாவது இந்த குலம் சொல்லக்கூடிய குலத்தில் உறைஞ்சிருக்கக்கூடிய இந்த குண்டலினி அப்படின்னு சக்தி 6 ஆதார சங்கரங்களில் உலவி வருது. எப்படின்னாக்கா மூலாதாரம் ஆரம்பித்து ஆக்ஞா வரைக்கும் அது செல்லும், அதுக்கப்புறம் சகசார நிலைக்கு போய் அப்புறம் அது சிவசக்தி ஐக்கிய பாவனை ஆகும் அப்படிங்கிறது தத்துவார்த்தம். அப்படி பண்ணும்போது இதோடைய முழு சக்தி வெளிப்படுறது தான். அப்படி வெளிப்படும்போது பெருகுவது தான் குலாமிருதமாக. இந்த மூலாதாரத்திலேருந்து அபியாசத்தினால் அது எழும்பி கடைசி நிலையை அடையும் போது ஒரு அமிர்த நிலை அடையிறது. அப்படி பெருகக்கூடிய அந்த அமிர்த நிலையை தான் குலாமிருதம் சொல்லப்படுது. அதை வந்து இந்த யோகிக்கு பெருக்கி பேரானந்தத்தில் ஆழ்த்துறாளாம் அம்பாள். அதில் ரொம்ப ரசிப்புத்தன்மையாக இருக்கலாம். அதில் ஈடுபடுறதுனால அம்பாளை வந்து குலாமிருதேக ரசிகாயி நமக அப்படிங்கிற நாமால் சொல்லப்படுது. அடுத்த நாமா குலசங்கேத பாலினியை நமக. இந்த நாமாவுடைய அர்த்தம் என்னென்னக்க, குலத்தின் சங்கீதமான ரகசியங்களை காப்பவள் அர்த்தம். இந்த குண்டலினி சக்தியை பற்றிய எல்லா விவரங்களையும் விளக்கும் சங்கீத மொழியை தனக்கும் தன் அருள் பெற்ற சாதகனுக்கும் மட்டுமே புரியும்படி தேவி அமைத்து கொண்டுள்ளாள். எனவே அவள் குலசங்கீத பாலினின்னு அழைக்கப்படுறார். அதாவது இந்த குலத்தில் உள்ள குலம் மூலியமாக அனுசரிக்கக்கூடிய ரகசிய மொழி சங்கீதம் சொல்லப்படுறது. இதனை தகுதியற்றவர்கள் புரிந்து கொள்ளாதபடி காப்பாற்றுவள் தான் குலசங்கீத பாலினியா. இந்த குலம் அப்படிங்கிற சக்தி ரகசியமான இடத்துல இருக்குது. அதை அந்த சக்தியை உறங்கி கொண்டிருக்கிறது. அதை எழுப்பி மேலே செல்லும்படி செய்து குலாமிருதத்தை சரீரத்தில் உள்ள நாடுகளில் எல்லாம் பாயும்படி செய்வது நமக்கு அறிவிற்கு அப்பாற்பட்டது. இப்படி முழுவதும் பயனை தராமல் அந்த சக்தி உறங்குவது ஏன், அதை எழுப்புவது எப்படி, எழுப்பப்பட்ட குண்டலினி எப்படிப்பட்ட சித்திகளை அடிக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தந்திர சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அது சங்கீத முறையில் சொல்லப்பட்டிருக்கான். யாருக்கு புரிந்து கொள்ள தகுதி உண்டோ அவர்களுக்கு மட்டும் விளங்குமாறு அமைஞ்சது தான் சங்கீதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாஷை. அந்த குலத்தை அதாவது குண்டலினியை பற்றிய அறிவும் சில குலம் இருக்குது. குலம் அப்படின்னாக்க அது அபியாசம் செய்கிறவா, அதை பற்றியே நினச்சிட்டுருக்கா. அதை தான் குலம் சொல்லப்படுது. குலம்னா இங்கே ஜாதி மதங்களை பற்றி சொல்லலை. குலம் அப்படிங்கிறது அந்த ரகசிய தத்துவங்களை யாருக்கு அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்ட்டு அபியாசத்தில் ஈடுபடுறாளோ, யார் வந்து ஒரு கிரமமாகவும் ஒரு ஸ்ரத்தையோடும் இருக்காளோ அவளை தான் குளத்தில் இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த குளத்தில் உள்ளவளுக்கு சொல்லக்கூடிய இரகசிய மொழியாக சங்கீதமாக இருக்காம் அது. அதனால் இதனை தகுதியற்றவர்கள் புரிந்து கொள்ளாதபடி காப்பாடுறதுனால அம்பாளுக்கு வந்து குல சங்கீத பாலனின்னு இந்த நாமால் சொல்லப்படுது. அடுத்த நாம குலாங்கனாயி நமக. இதுக்கு அர்த்தம் என்னக்க, குலஸ்திரீயாயி இருப்பவள் அர்த்தம். குலத்தின் பெருமையும் இரகசியங்களையும் நன்கு காப்பாற்றுபவள் குலஸ்திரீ. நற்குலத்தில் தோன்றி நற்குலத்தில் வாழ்க்கைப்பட்டுள்ள பதிவிரதை அப்படின்னு அர்த்தமா. எப்படி ஒரு பதிவிரதையான குலஸ்திரீ பிறர் கண்களில் படமாட்டாளோ, அதுபோல் அம்பாள் மாயை என்னும் அவித்தியான திரையினால் தன்னை தானே மறைத்து கொண்டிருக்காளாம். யாருக்கும் எளிதில் புலப்படாமல் தன்னை தானே மறைச்சிட்டுருக்கா. ஏன்னா அவள் ரகசியமானவள், குலஸ்திரீ அப்படின்னு சொல்லப்படுறதுனால குலத்தை காப்பாற்றுவள். அப்படி ஒரு பதிவிரதா தன்னையை குறிப்பிட்டு இந்த ஸ்ரீவித்தை அப்படிங்கிற ரகசியமானது மிகவும் ரகசியமான காப்பாற்றப்படக்கூடியது. அதனால் அதை மாயினால் அம்பாள் தானே மறைச்சிட்டுருக்கா அப்படின்னு சொல்லப்படுறது. அம்பாளுடைய உபாசனையான ஸ்ரீவித்தி மிகவும் ரகசியமானது, பிறருக்கு சாதாரணமாக வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அதனால் அம்பாளை குலாங்கனா அப்படின்னு ஒரு பெயரில் அழைக்கிறார். ஸ்ரீவித்தியை ரகசியமாக காப்பாற்றப்படுவதாலும் அதை முறைப்படி தீட்சை பண்ணப்பட்டு அது உபாசிக்கிறவர்களுக்கு அது ரகசியமானதல்ல. அதாவது அதை கிரமமாக உபதேசம் பெற்று அதை நியமமாக வந்து கடைப்பிடிக்கிறவர்களுக்கு அது ரகசியம் கிடையாது, தெரிஞ்சு கொள்ளப்பட்டு தான். எப்படின்னாக்க, பதிவிரதையான ஒரு ஸ்ரீ பிறர் கண்களில் படாதவளானாலும் தன்னை சார்ந்தவர்களுடன் நெருங்கி பழகுவாள் அப்படின்னு ஒரு அர்த்தமாக சொல்லப்படுது. அதனால் அம்பாள் ரகசியங்கள் ரகசியமாக இருந்தாலும் அதை சரியாக அபியாசம் பண்ணுறவாளுக்கு, அம்பாளை சரியாக அணுகிறவாளுக்கு அவள் எந்த விதத்திலுமே ரகசியமாக இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்த நாமா குலாந்தஸ்தாயை நமக. இந்த நாமாவோட அர்த்தம் என்னக்க, குலத்தின் உள்ளே உறைபவள். இதில் குலம் குலம் அப்படின்னு சொல்லப்படுறது என்னென்னக்க, இந்த மூலாதாரத்தில் உள்ள இந்த குண்டலினி உறையிறது, அந்த பகுதியிலேருந்து அந்த சுஷும்னா நாடி ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் போய் சேர்றது. அது வரைக்கும் உள்ள நிலைகள் எல்லாமே அந்த சுஷும்னா நாடிக்கு குலம்னு பேர். அந்த குலத்தின் உள்ளே உறைபவள் அந்த சக்தியாக. குலம் அப்படின்னாக்க அறிவு அப்படின்னு குறிப்பிடப்படுறது. அதாவது அறிவு வடிவாக விளங்குவோள் அப்படின்னு ஒரு அர்த்தமாக எடுத்துக்கலாம். இந்த குலதந்திரனாகிய வழிபாட்டு முறை, யோக முறை, இவைகளின் ரகசியங்கள், இவைகளின் விளக்கும் நூல்களின் ரகசியமாக இருக்குமா. அதனால் அது மூலியமாக அறியக்கூடிய ஒரு பொருளாக இருக்கலாம். அதனால் அவர் வந்து குலாந்தஸ்தா அப்படின்னு சொல்லப்படுறது. எந்த தத்துவங்களுக்குள்ள அவள் மறைஞ்சி இருக்காளோ, அதை சொல்லக்கூடிய நூல்களில் ரகசியமாக இருக்காளோ, ஏன்னா அதில் மறைஞ்சி இருக்காளாம். அதனால் அவளை வந்து குலாந்தஸ்தா என் மக அப்படின்னு சொல்லப்படுறது நாமால். அதாவது அந்த குலத்தின் உள்ளே உறைபவள், எல்லா நற்குலங்களிலும் விளங்கும் சக்தியாக இருப்பவளாம். அப்படி ஒவ்வொரு தேசத்திலும் ஊரிலும் வீட்டிலும் உள்ளே உறைபவள். அதனால் அவருக்கு அந்த குலாந்தஸ்தான் பேர். குலம் அப்படின்னாக்கா அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி சுஷும்னா நாடிக்கும் குலம்னு பேர். அந்த சுஷும்னா நாடிக்குள்ளே உறைகிறாளாம். அந்த குண்டலினியோட போக்குவரத்து அந்த சுஷும்னா நாடியில் ஏற்படுறது தான். அந்த நாடியை அவள் சுத்தி பண்ணி வச்சுக்கணும் இந்த ஜீவன்களாம் அப்படிங்கிறதுல அவள் வந்து ரொம்ப ஈடுபாடோடு இருக்கலாம். அதனால் அவளுக்கு குலாந்தஸ்தாயி நமக அப்படிங்கிற ஒரு நாமம் வழங்கப்படுறது. அடுத்த நாம கௌலண்யை நமக. இந்த நாமாவோட அர்த்தம் என்னென்னாக்க, சிவனும் சக்தியும் சேர்ந்த வடிவு கௌலினி அப்படின்னு சொல்லப்படுறது. குலம் என்றால் சக்தி, அகுலம் என்றால் சிவன். இந்த இரண்டின் சேர்க்கை கௌலம் எனப்படும். அந்த வடிவாக இருக்கலாம் அம்பாள். ஒரே பொருள் ரெண்டாக பிரிஞ்சு தோன்றுவதையும் இரண்டிற்கும் இடையே உள்ள தொடர்பையும் சிந்தித்து உணர்வது கௌலமான ஞானம். அதனை உடையவள், அதனால் கௌலினியின் பேர். சிவச்சக்கரங்களையும் சக்தி சக்கரங்களையும் தனித்து உருவப்படுத்தி அவைகளில் சிவனையும் சக்தியையும் பிரித்தா பிரித்தும் இணைத்தும் விடுவது கௌலசரியை. அதனை உடையவள் கௌலினி அப்படின்னு சொல்லப்படுறார். குலச்சக்கரங்களிலும் அகுலச்சக்கரங்களிலும் இருக்கும் சிவசக்தி ரூபினியான குண்டலினியை யோக முறையில் உணர்த்துவது கௌல யோகம். அதனை உடையவள் கௌலினி. இது மாதிரி கௌலினிக்கு நிறைய விளக்கங்கள் தரப்படுறது. குலம் என்னும் சக்தி எப்பொழுதும் சரணமாக இருப்பாள். ஏன்னா வந்து சக்தி அப்படியுமே சரணம் உள்ளவள் தான். அகுலம் அப்படிங்கிறது சிவன், அவர் அசைவற்றவர். சிவனும் சக்தியும் சேர வேண்டும். அதனால் அசையாத சிவனை அசையும் சக்தி சென்றடைந்து அதை வந்து ஆலிங்கனம் செய்யணுமா. அசையாத சக்தியான சிவனை அசையக்கூடிய சக்தியான சக்தி கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிறது தத்துவம். அப்படி சேரக்கூடியது அந்த சிவனை வந்து ஆலிங்கனம் செஞ்சுக்கணுமா, அதனால் அந்த ஆலிங்கனம் செய்து கொண்ட அந்த சம்பந்தம் கௌலம் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த தொடர்பு உடையவள் அப்படிங்கிறதுனால கௌலினின்னு பேர். இதில் ஒரு நாமாவாக அம்பாள் குறிப்பிடப்படுறா. அடுத்த நாம குலயோகினியை நமக. இந்த நாமாவோட அர்த்தம் என்னக்க, குலத்துடன் தொடர்பு கொண்டவள். முன்னாடி குலம் அப்படிங்கிற பதத்திற்கு நம்ம அந்த மூலாதாரத்தை ஆரம்பித்து சுஷும்னா நாடியானது ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் வந்து சென்று அந்த யோக அபியாசத்துக்கு பயன்படுறதுன்னு சொன்னோம். அந்த மூலாதாரம் முதல் உள்ள ஆறு சக்கரங்களுடன் தொடர்பு கொண்ட சக்தியாக இருக்கலாம். அந்த சுஷும்னா நாடி வழியாக இந்த ஆறு சக்கரங்களையும் இணைக்கிறாளாம். அதனால் இவள் வந்து குலயோகினின்னு சொல்லப்படுறா. அந்த அகுலம் சொல்லக்கூடிய அந்த சகசிரத்தில் உள்ள சிவத்தில் கொண்டு போய் இந்த குலயோக முறையில் குண்டலினி சக்தியை கொண்டு போய் சேர்க்கிறாள் இல்லையா, அதனால் அம்பாளுக்கு குலயோகினின்னு பேரான். அடுத்த நாம அகுலாயி நமக. எப்படி அம்பாளை வந்து குலம் சம்பந்தப்பட்டதாக நம்ம வந்து சொல்லிட்டுருக்கோமோ, அவளே வந்து இந்த யோகாபியாசம் பண்ண ஆரம்பித்த பிறகு ஒவ்வொரு நிலையாக கடந்து சகசாரத்தில் சிவனோட ஐக்கியமாகும் போது அங்கே அகுலா அப்படிங்கிற நிலை அடைகிறாளாம். அங்கே குலம் அப்படிங்கிறது மறைஞ்சிடுறது. ஆனால் குலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், ஏன்னா அது சக்தி வடிவானது, மூலாதாரத்தில் உறைஞ்சிருக்கு. அதை எல்லா சக்கரங்களையும் பேதம் பண்ணிட்டு அது சகசாரத்துக்கு போகிறதுக்கு அபியாசம் செய்யணும். அந்த யோகத்தை வந்து நம்ம அபியாசிக்கும் போது அந்த குண்டலினி சக்தி அம்பாள் எழும்பி சகசாரத்தில் உள்ள சிவனோட ஐக்கியமாகறா. அப்போது சகசாரத்தில் உள்ள சிவனானவர் அகுலா அப்படிங்கிற நிலையில் இருக்கார். இந்த குலமானது அகுல நிலையை அடையும் சொன்னையும் அது அகுலா அப்படிங்கிற ஒரு நிலையை அதே நிலையில் வந்து சம்மந்தப்பட்டதுனால அதோடையே வந்து அது சேர்ந்துடுறது. சுஷும்னா நாடியோட உச்சியில் இருக்கும் சகசார கமலத்திற்கு அகுலம்னு பேரான். இதை தான் வந்து இந்த நாமாவில் குறிக்கிறார். அம்பாள் வந்து பிறப்பு இல்லாதவள், அதனால் குலமற்றவள் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரமாகவும் இந்த நாமாவில் சொல்லப்படுறா. அதை தவிர அம்பாள் சக்தியாக இருக்கும்பொழுது குலத்தில் உறையிறா, அவள் சிவனோட ஐக்கியமாகும் போது அகுலா அப்படிங்கிற நிலை அடைகிறா அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வர்ணனையாக சொல்கிறா. இங்கே நாமாக்களில் குண்டலினியாக உருவப்படுத்தப்பட்ட அந்த சக்தி அப்படின்றது இந்த ஜீவன்களில் உறையக்கூடிய சக்தியாக, இந்த பிண்டம் சொல்லக்கூடிய இந்த ஜீவன்களில் உறையக்கூடிய சக்தியாக சொல்லப்படுறது. இதே அண்டத்தில் ஒரு பெரிய வடிவில் அம்பாளுடைய அந்த குண்டலினி சக்தியானது நிகழ்ந்துட்டுருக்கு அண்டத்தில், பேரண்டத்தில். அதனுடைய சிறு விளைவுகளை தான் இங்கே உள்ள ஜீவனில் அனுசரிக்க சொல்லி யோகாபியாசமாக சொல்லப்படுறது. அதை பண்ணும்பொழுது அவனும் இந்த அண்டத்தில் வந்து போய் சேரக்கூடிய ஒரு நிறைய பெறான். அந்த யோகியானவன் அவன் வந்து இந்த ஜீவனாக இருந்துட்டு அவன் அந்த ஜீவன்லேருந்து கிளம்பி அந்த பரம ஜீவனை அடைஞ்சி அவனும் வந்து பரஜீவனாகக்கூடிய ஒரு தத்துவார்த்த நிலையை அடையிறான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால் இந்த ஜீவன்கள் அந்த குண்டலினி யோகத்தை அபியாசிக்கணும். அது நிறைய விஷயங்களில் அபியாசிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். அதில் இந்த மூச்சு பயிற்சி, இந்த குண்டலினி சக்தியை எழுப்பி அதை வந்து சகசாரத்தில் கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது இந்த ஜீவன்கள் அபியாசிக்கக்கூடிய அந்த சிறு விஷயங்கள். அதை அனுசரித்தா அந்த அண்டத்தில், அந்த பேரண்டத்தில் உள்ள நிகழ்வுகளை, விளைவுகளை இவன் இங்கிருந்தே வந்து அவன் புரிஞ்சிக்க முடியும். அதோடு அந்த பரமாத்ம தத்துவத்தோடு அவன் ஐக்கிய பாவனையில் எளிதாக சேர முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு தத்துவார்த்தமாக சொல்லப்படுறது. அதில் தான் ஒவ்வொரு நாமாலையும் அம்பாளை குறித்தே சொல்லப்படுறது. ஒவ்வொரு சாதகனுடைய உடம்புலையும் அம்பாள் வந்து குண்டலினியாக உறைஞ்சிருக்கா, சக்தியாக இருக்கா. சிரசில் சகசிரத்தில் சிவசக்தி ஐக்கியமாக அந்த சக்தியை கொண்டு போய் பரிமளிக்க வைக்கணும். அதனால் இவன் எப்பயும் ஆனந்த பெருவாழ்வு பெறணும். அந்த அமிர்ததாரை பிரவாகம் இவனுக்கு எப்பயுமே பெருகின்றே இருக்கணும். ஜீவன் முக்தர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு சூட்சும தத்துவம். அதுதான் இங்கே நாமாவாக குறிப்பிடப்படுறது. அம்பாள் அந்த பேரண்டத்தில் செய்யக்கூடிய விஷயங்களை, அனுசரிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம இந்த அண்டத்தில், இந்த சிறிய ஜீவனில், இந்த கூட்டுக்குள்ளே நம்ம இந்த அபியாசங்களை வந்து அபியாசிக்கணும் அப்படிங்கிறது ஒரு தத்துவார்த்தம் சொல்லப்படுது. அதே பாவனையிலேயே, அதே வந்து தாத்பரியத்திலேயே நம்ம புரிஞ்சுட்டு இந்த நாமாக்களை அனுசரிப்போம். அந்த யோகாபியாசத்தில் திளைப்போம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரமாக வேண்டிக்கிறேன். ராதாகிருஷ்ணா.